الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله وعلى آله وأصحابه وجميع طبائه بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. صدق الله العظيم. علوت أرلالا نهرت أنبريبا வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு இந்த குத்பா பிரசங்கத்தை சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாலும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் சலாமும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை முற்றுமுழுதாக தமது வாழ்க்கையில் ஏந்தி நடந்த உத்தம சஹாபா பெருந்தகைகள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், ஹக்கான முஃமின்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பிற இல்லம் வந்தமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவும் ரசூலும் நமக்கேவிய சகல ஏவல்களையும் எமது வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவர்களினால் விளக்கப்பட்ட சகல விளக்கல்களையும் முற்றுமுழுதாக எமது வாழ்க்கையில் விலகி நடந்து கொள்ளும்படி ஆரம்பம் அரியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அருமையான இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹு தஆலா புனிதமான இஸ்லாத்தில் சகல துறைகளிலும் தெளிவான நிரப்பமான ஒரு நிலைப்பாட்டை அமைத்து வைத்திருக்கிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் முழு உலகத்திற்குமே சுதந்திரத்தை வழங்குவதற்காக வேண்டி வந்த ஒரு மார்க்கம்தான் புனிதமான இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. புனிதமான இஸ்லாம் என்று கூறும் பொழுது உலகில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை எல்லாம் புனிதர்களாக மாற்றி அடக்கு முறைக்குட்பட்ட மனிதர்களை எல்லாம் சுதந்திரமாக வாழக்கூடியவர்களாக மாற்றுவதற்காக வந்ததுதான் புனிதமான இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. வரலாற்று ரீதியாக நாம் பார்த்தால் ஆரம்பமாக ஃபிரௌனுடைய வரலாறு நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஃபிரௌன் பனு இஸ்ரவேலர்களை அடிமைத்துவப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். அவர்களை விடுவிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொன்னதென்ன, இந்த பனு இஸ்ரவேலர்களை நீ, அதாவது கிபித்து என்று சொல்லக்கூடியவர்கள் பனு இஸ்ரவேலர்களை அடிமைத்துவப்படுத்திக் கொண்டிருந்தார்கள், அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே மக்களுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபடுகிறார்கள். வரலாறு நடியது அறிந்திருக்கிறோம். இஸ்லாமிய நெஞ்சங்களே, இதனுடைய தொடர்ச்சி எடுத்துக்கொண்டால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட புனித மக்கத்து மண்ணில் நீண்ட காலமாக முயற்சி செய்து அங்கு முஸ்லிம்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை, அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, முடக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் அன்று மக்கத்து மண்ணில் இருந்தது. கல்லடிக்கும் கொல்லடிக்கும், ஏசுதல் ஏசு வயக்கு வாங்குதல், சாடப்படுதல், தூத்தப்படுதல், இன்சிக்கப்படுதல் போன்றவைகளுக்கெல்லாம் இஸ்லாமியர்கள்தான் இலக்காகிக் கொண்டிருந்தார்கள். எதுவரைக்கும் என்றால் காபிர்கள் அனைவருமே, குறிப்பாக அபூஜஹில் தொடக்கம் கொடிய காபிர்கள் எல்லாம் ஓரணி திரண்டு முடிவு செய்கிறார்கள், இந்த முஹம்மதை நாம் கொன்றுவிட வேண்டும், முஹம்மதுடைய இரத்தத்தை ஓட்ட வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நினைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வருகிறது. அல்லாஹ் திருமறையை குறிப்பிடுகிறான், நபியே நாயகமே நீ சற்று சிந்தித்து பாருங்கள், உங்களை அந்த காபிர்கள் எல்லாம் தாரு நதுவாவில் ஓரணி திரண்டு பேசிக் கொண்டார்கள், ஆலோசனை நடத்தினார்கள், முஹம்மதை நாம் வீட்டு சிறையில் அடைக்க வேண்டும், அல்லது அவருடைய கழுத்தை தரித்து விட வேண்டும், அல்லது நாடு கடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டு அங்கே ஓரணி திரண்டார்களே, சற்று திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறான். அருமையான இஸ்லாம் இளைஞர்களே, இதற்கு பிறகு மக்கத்து மண்ணுக்கு விடை கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவன், இருந்தவன், வாழ்ந்தவன் அந்த மண்ணிலிருந்து மகிழ்ச்சியுடன் வெளியேறவில்லை, சிரிப்புடன் சந்தோஷமாக வெளியேறவில்லை, கவலையுடன். என்ன சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக மக்காவை பார்த்து கூறினார்கள், லவ் அன்ன அஹ்லக்கி மக்காவே, உனது மக்கள் என்னை இந்த மக்கத்து மண்ணிலிருந்து வெளியேற்றாவிட்டால் நான் ஒருபொழுதும் இங்கிருந்து வெளியேறி இருக்க மாட்டேன் என்று அங்கே கூறிய நிலையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை தோய்ந்த நிலையில் மக்கத்து மண்ணுக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் ஏற்படுகிறது. அருமையான இஸ்லாமிய நண்பர்களே, அதற்கு பிறகு மதீனாவுக்கு சென்று வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள். மதீனாவில் இஸ்லாமியர்கள் அங்கே ஒருங்கமைக்கப்படுகிறார்கள், நெறிப்படுத்தப்படுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அங்கே 10,000 மேற்பட்ட சஹாபாக்களை ஓரணியாக அழைத்துக் கொண்டு வந்து மக்கத்து மண்ணை இஸ்லாமிய மையப்படுத்துகிறார்கள், மக்காவை இஸ்லாமியர்களுக்குரிய மண்ணாக மாற்றுகிறார்கள். அங்கே வெற்றி கொள்ளப்படுகிறது, ஃபத்ஹு மக்கா என்ற வெற்றி இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்று பிரசித்தி பெற்ற வரலாறு அது. மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட, துரத்தப்பட்ட, விரட்டப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அருமை நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் காபிர்களால் விரட்டப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள். அந்த விரட்டியவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் அங்கே திகிலுடன், பீதியுடன் நடுநடுங்கிக் கொண்டு கைகட்டி நிற்கிறார்கள். ஆஹா, நாம் இந்த முஹம்மதை ஒரு நாள் துரத்தினோமே, நாம் தான் இவருக்கு அடித்தோமே, உழைத்திருக்கிறோமே, செய்யாத கொடுமை ஒன்றும் கிடையாது, இவரல்லவா இங்கே வந்திருக்கிறார் என்று அனைவருமே திக்கித்து நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மாதா தலுன்னூன் அன்னி ஃபாஇல் பிக்கும், நான் உங்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ளப் போகிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த நேரத்தில் தான் காபிர் அனைவரும் கூறினார்கள், அஹுன் கரீம் வப்னு அஹின் கரீம், நீங்கள் சங்கையானவர், சங்கையானவர், நீங்கள் சங்கையானவருக்கு பிறந்த சகோதரர், சங்கையானவருக்கு பிறந்த ஒரு ஒரு மைண்டர் என்று சொன்னார்கள். இந்த வேளையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து காபிர்களுக்கும், அத்தூழியம் புரிந்த அனைத்து காபிர்களுக்கும் சுதந்திரம் வழங்கும் தருணம் அது. விரும்பி இருந்தால் பழுக்கு பழு சீர்த்திருக்கலாம், இரத்த கலரியாக மாற்றி இருக்கலாம். சில சஹாபாக்கள் முன் வந்தார்கள், சில சஹாபாக்கள் அங்கே ஆக்ரோஷப்பட்டு சொன்னார்கள், அபூ சுஃபியானை பார்த்து சொன்னார்கள், யா அபா சுஃபியான் அல் யௌம் யௌமுல் மல்ஹமா, அபூ சுஃபியானே, இன்றைய தினம் இருக்கிறது பழுக்கு பழு தீர்க்கும் தினம் இது, இன்றைய தினம் இருக்கிறது முழு மக்கத்து மண்ணும் இரத்த கலரியாகும், இன்றைய தினம் இஸ்லாமியர்களாகிய எமது ஆக்கிரமிப்புக்குள்ளாக வர இருக்கிறது சொல்லி சில சஹாபாக்கள் ஆக்ரோஷமாக பேசினார்கள். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை முழுமையான முறையை கையாண்டு சொன்னார்கள், அல் யௌம் யௌமுல் மர்ஹமா, இன்று தினம் இருக்கிறதே பழிக்கு பழி தீர்க்கும் தினம் அல்ல, இன்றைய தினம் இருக்கிறது இரத்தம் ஓட்டும் தினமல்ல, இன்றைய தினம் இருக்கிறது இரத்த பிரளயமாக்கும் தினமல்ல, அல் யௌம் யௌமுல் மர்ஹமா, இன்றைய தினம் கருணை காட்டும் தினம், அல் யௌம் யௌமுல் மர்ஹமா, இன்றைய தினம் எதிரிகளுக்கு கருணை காட்டும் தினம் என்று சொல்லிவிட்டு சுபஹான ஜல்ல ஜலாலு சொன்னார்கள். இதுஹபு காபிலை பார்த்து சொன்ன வார்த்தை கைகட்டி நிற்கிறார்கள், கொலைக்கு கொலை விழுந்து விடுவோம் சொன்னார்கள். இதுஹபு ஃபஅன்தும் குலகா, நீங்கள் சென்று விடுங்கள், நீங்கள் பரிபூர்ணமான சுதந்திரம் பெற்றவர்களாக சென்று விடுங்கள், இன்று உங்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அன்று மக்கத்து காபிர்கள் சுதந்திரம் பெற்றார்கள். அருமையான இஸ்லாமிய நெஞ்சங்களே, சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் என்றால் ஒரு நாட்டில் வாழக்கூடியவர்கள் அந்த நாட்டில் இஸ்லாமிய கொள்கை ரீதியாக, இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு ரீதியாக, இஸ்லாமிய செயற்பாடு ரீதியாக, இஸ்லாமிய அடிப்படையில் வாழும் அனுமதியை பெற்று வாழ்கிறார்கள் என்றால் இதற்குத்தான் நாம் இன்று சுதந்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை தான் அன்று இஸ்லாம் காபிர்களுக்கு வழங்கியிருந்தது. குறிப்பாக உலகத்தில் முஸ்லிம்கள் மூன்று வகையான நாடுகளில் வாழ்வார்கள். ஒன்று தாருல் இஸ்லாம், இஸ்லாமிய நாடாக இருக்கும். இஸ்லாமிய நாடாக இருந்தால் முற்றுமுழுதான இஸ்லாமிய சட்டங்களும் அங்கே அரங்கேற்றப்படும். இரண்டாவது தாருல் ஹர்ப், போர்க்களமாக இருக்கும், அங்கு தனிச்சட்டங்கள் இருக்கின்றன. மூன்றாவதாக தாருல் அம், அதாவது அடைக்கலம் வழங்கப்பட்ட, அடைக்கலம் கொடுக்கப்பட்ட நாடாக இருக்கும். இது போன்ற இலங்கையை போன்ற பல நாடுகள் இருக்கின்றன. இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாகத்தான் வாழ்ந்தாலும் கூட இஸ்லாமிய முழு சுதந்திரத்தையும் அங்கே பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தாருல் அம் என்று நாம் சொல்வோம். தாருல் அம் என்றால் என்ன? இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் ஒரு நாட்டில், அந்த நாட்டில் பெரும்பான்மையை சார்ந்தவர்கள் மாற்று மதத்தார்களாக இருக்கிறார்கள். அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஒரு சிறிய வட்ட குறுகிய வட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சிறிய சிறுபான்மை முஸ்லிம்கள் பரிபூர்ணமான சுதந்திரத்தை பெற்றிருந்தால் அந்த சுதந்திரம் இவர்கள் இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கு அங்கே வலுவழித்துக் கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படை ஒன்றிருக்கிறது, அதாவது அந்த நாட்டுக்கு எதிராக, அந்த மாற்று மதத்தவர்களுக்கு எதிராக ஏனைய நாடு போர் கொடுத்தால் அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்களுடன் சேர்ந்து காபிர்களுடன் சேர்ந்து எதிர்த்தாக்குதல் ஈடுபட வேண்டும். உதாரணமாக இந்த நாட்டில் நாம் வசிக்கிறோம் என்றால் இந்த நாட்டுக்கு எதிராக பிற நாடுகள் கங்கணம் கட்டும் பொழுது, இந்த நாட்டை அழிப்பதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டால் அதற்கெதிராக இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய காபிர்கள் செய்கிற முயற்சி போன்று அந்த முயற்சியில் இஸ்லாமியர்களும் முழுமையான பங்கெடுத்து இந்த நாட்டை கட்டி காப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டும். இவ்வாறு இருப்பதற்குத்தான் தாருல் அம் என்று நாம் கூறுவோம். அருமையான இஸ்லாமியர்களே, இந்த நிலையிலிருந்து விலகினால், அதாவது ஒரு நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு குறுகிய சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் மாற்று மதத்தார்கள் ஒட்டுமொத்த முடிவுக்கு வருகிறார்கள், இந்த இஸ்லாமியர்களை அடிவேருடன் அழித்து விட வேண்டும், ஒருவனை கூட வாழவிடக் கூடாது என்ற முடிவுக்கு வந்தால் அந்த நிமிடம் முழு இஸ்லாமியன் மீதும் சிறார்கள், முதியவர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள், ஆண்கள், பெண்கள் என்று எந்த பாகுபாடும் இன்றி அனைவர் மீதும் போர் வாஜிபாகிவிடும். ஒரு நாட்டை சார்ந்தவர்கள் இஸ்லாமியனுக்கு எதிராக அனைவரையும் அழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தால் அவர்களுக்கு எதிராக ஒரு உயிர் இருக்கும் வரைக்கும் அந்த உயிர் உட்பட இவர்களுக்கு எதிராக வாளேந்தி மறுக்க வேண்டும். அங்கிருந்து விரண்டோடினால் போர்க்களத்திலிருந்து விரண்டோடிய குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு, அருமையான இஸ்லாமிய நெஞ்சங்களே, இலங்கையுடைய வரலாற்றுடைய பின்னணியை நாம் பார்த்தால் இஸ்லாத்துக்கும் இலங்கைக்கும் இடையில் எந்த காலத்திலிருந்து தொடர்ந்திருக்கிறது என்று நீண்ட வரலாறு இருக்கிறது. நாம் மேல்வாரியாக சற்று நோக்கம் என்று சொன்னால், முதலாவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட காலம் 141, கிறிஸ்துவுக்கு பின் 141. அருமையான இஸ்லாம் அறிஞர்களே, அந்த காலத்திலேயே இலங்கையில் அரபியர்களுக்கும் இலங்கைக்கும் இடையில் வலுவான தொடர்பு இருந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட காலகட்டத்தில் 414 ஆண்டு இலங்கையில் அரபு மொழி போதிக்கப்பட்டு கற்றுக்கொள்ளப்பட்டு மக்கள் பேசி இருக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், அரபியர்களுடைய வருகை இலங்கைக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு முறையில் அமைந்திருந்தது. ஏனென்றால் அங்கு ஹிஜாஸ், ஹதரமௌத் போன்ற, யமன் போன்ற பல நாடுகளுடைய வணிக குழுகள் அங்கே கப்பல் ஊடாக, கடல் வழியாக, கடல் மார்க்கமாக பிரயாணிக்கும் பொழுது இலங்கையை தாண்டி செல்ல வேண்டும். ஆகவே அனைத்து நாட்டை சேர்ந்தவர்களும் இலங்கையில் நங்கூரமிட்டு இலங்கையில் பலவிதமான கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்வார்கள். அந்த கொடுக்கல் வாங்கல் வணிக பிரதான ஒரு இடமாக, வியாபாரத்துக்குரிய பிரதான ஒரு இடமாக அன்று இலங்கை திகழ்ந்தது. அந்த வியாபாரத்தை முன்னெடுத்தவர்கள் அரபியர்களாக இருந்தார்கள். அந்த அரபிகளுடைய தொடர்பு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்பே அமைந்திருந்த காரணத்தினால் இஸ்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே இலங்கையை தொட்டுவிட்ட வரலாறு இன்று சான்று கூறி கொண்டிருக்கின்றது. அருமையான இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஹிஜ்ரி 10 இருக்கும், ஹிஜ்ரி 10 ஆண்டு இலங்கைக்கு இஸ்லாம் வந்த வரலாறு இருக்கிறது. ஒரு சஹாபி வருகிறார், இஸ்லாத்தை இங்கே போதிக்கிறார். அதற்கு பிறகு இங்கிருந்து திரும்பவும் இங்கே ஒரு மன்னர் ஊடாக ஒரு அறிவாளியாக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு அங்கே அனுப்பப்படுகிறார். சென்று பார்த்து விட்டு வாருங்கள், முகமது என்றால் யார், அவரின் கொள்கை என்ன என்று முழு விவரத்தையும் திரட்டி வாருங்கள் என்று அனுப்பப்படுகிறார். அவர் அங்கே செல்லும் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இரண்டே கால வருடம் ஆட்சி செய்த ஹலத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலம் அது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவருடன் இன்னொருவரை சேர்த்து இங்கு அனுப்புகிறார்கள். வரக்கூடிய வழியில் பாகிஸ்தானில் அந்த சஹாபி வஃபாத்தாக அந்த தாபியை இலங்கைக்கு வந்து சேர்ந்த வரலாறு முழுமையாக பதிவாகி இருக்கிறது. அருமையான இஸ்லாம் இளைஞர்களே, அன்று இலங்கைக்கு வந்தவர்கள் முதன்மையான ஒரு பள்ளியை கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. பள்ளியை கட்டினார்கள், மார்க்கத்தை உணர்த்தப்பட்டு விரும்பியவர்கள் மார்க்கத்தை இணையலாம் என்று அந்த சுதந்திரம் அன்று வழங்கப்பட்டு இஸ்லாத்தில் மக்கள் சரமாரியாக இணைய துவங்கினார்கள். அருமையான இஸ்லாமிய இளைஞர்களே, இஸ்லாத்தில் அவர்கள் இணைய துவங்கியது மாத்திரம் இல்லாமல் இஸ்லாத்தை முறையாக கடைபிடிக்க துவங்கினார்கள். அதனுடைய நிமித்தமாகத்தான் அன்று இலங்கையை ஆண்ட அந்த மன்னர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால், இலங்கையில் ஆட்சி செய்த மாற்று மதத்தை சேர்ந்த மன்னர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக வந்த ஆங்கிலேயர்கள், காலனித்துவவாதிகள், அடிமைத்துவம் படுத்தக்கூடிய அந்த காலனித்துவவாதிகள் இங்கே வருகிறார்கள். அருமையான இஸ்லாம் இளைஞர்களே, ஏகாதிபத்தியவாதிகளுக்கு எதிராக இஸ்லாத் இலங்கையில் உள்ள மன்னர்களுக்கு போர் திட்டம் தந்திரோபாயம் வழங்கியவர்கள் இஸ்லாமியர்கள். இலங்கையை நாம் ஒருபொழுதும் பறிகொடுக்க கூடாது, மற்றவர்களுடைய கரத்தில் ஈடு வைக்க கூடாது என்று குரல் எழுப்பியவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்திருக்கிறார்கள். மன்னர்களுக்கு ஆலோசனை வழங்கிய இஸ்லாமியர்கள், அவர்களுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அன்றைய மன்னர்கள் எந்த தூரம் இஸ்லாமியர்களை வழங்கி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் பொய் சொல்ல தெரியாதவர்கள். பொய் என்றால் என்ன இஸ்லாமியர்களுக்கு தெரியாது, களவென்றால் என்ன இஸ்லாமியர்களுக்கு தெரியாது, கொலை என்றால் என்ன இஸ்லாமியர்களுக்கு தெரியாது. இஸ்லாமியர்களில் தனி விசுவாசம் கொண்ட ஒரே காரணத்தினால்தான் அந்த மன்னர்கள் எல்லாம் தமது உணவுக்கு பொறுப்பாளிகளாக உணவை தயாரித்து தரக்கூடியவர்கள் யாரா இருக்க வேண்டும்? ஒரு மாற்று மதத்தாராக இருந்து கொண்டு தனது மதத்தை சார்ந்த இவரையும் அவர்கள் தெரிவு செய்யவில்லை. அவருடைய அவர்களுக்கு சமைத்து போட்டது முழுக்க கலிமா சொன்ன இஸ்லாமியர்கள். காரணம் என்ன? சில பொழுது உணவில் நஞ்சையோ வேறையோ கலந்து உயிருக்கு உலை விளைவித்து விடலாம் என்பதற்காக வேண்டி ஒரு இஸ்லாமியன் இந்த வேரை பார்க்க மாட்டான் என்று காபிர் அன்று விளங்கியிருந்தார்கள். அதனுடைய நிமித்தமாக இஸ்லாமிய அங்கே பணி செய்கிறார்கள். இரண்டாவதாக, நம்பகமான முறையில் இஸ்லாமியர்கள் இருந்த காரணத்தினால் மருத்துவம் இருக்கிறது. உணவு மருத்துவம் இரண்டுமே ஒருவருடைய உயிருக்கு ஆபத்தாக அமையலாம். அதற்காகத்தான் எவரிடத்திலும் மருந்தெடுக்க மாட்டார்கள். அந்த மன்னர்கள் எல்லாம் மருத்துவம் பெற்றது கலிமா சொன்ன இஸ்லாமியரிடத்தில். காரணம் என்ன? இஸ்லாமியன் இந்த இரட்டை வேடங்காரம் காட்ட மாட்டான் என்று அன்றைய மன்னர்கள் நம்பி இருந்தார்கள். அதே போன்றுதான் இஸ்லாமியர்கள் நடந்து காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, அரசியல் ரீதியாக இஸ்லாமியர்களும் பங்களிப்பு, கல்வி ரீதியாக கல்வி அடிப்படை எடுத்துக் கொண்டால் அதில் இஸ்லாமியர்கள் இலங்கையில் ஒரு கல்வி அமைப்பு உருவாகுவதற்காக வேண்டி பல தோர்ணையில் பல கோணங்களில் குரல் எழுப்பி இலங்கையில் பல்கலைக்கழகங்கள் அமைந்திருக்கின்றன என்று குறிப்பாக சொல்வதாக இருந்தால் பேராதனையுடைய அந்த பல்கலைக்கழகத்துக்கு வித்திட்டவர் யார்? அவர்தான் அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு கலிமா சொன்ன நபர் அங்கே வித்திடுகிறார். அருமையான இஸ்லாமிய நெஞ்சங்களே, கலிமா சொன்னவர்கள் இலங்கையில் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள்? எந்த பாகுபாடும் இன்றி இலங்கை நாட்டை நாம் முழுமையாக கட்டிக்காக்க வேண்டும். இலங்கை நாட்டுக்காக என்னால் எதை செய்ய முடியுமோ அந்த தியாகத்தை இந்த திருநாட்டுக்காக நான் மேற்கொள்ள வேண்டும் என்று முழுமூச்சாக செயற்பட்டதன் விளைவாகத்தான் இந்த நாட்டில் அல்லாஹு தஆலா புனிதமான இஸ்லாமிய ஸ்தாபனங்களை அங்கே நிறுவுவதற்கும் இஸ்லாம் உயிர் பெறுவதற்கும் அடுத்ததாக எடுத்துக் கொண்டிருக்கிறான். அடுத்த கட்டமாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்வோம். இஸ்லாமிய கலாச்சாரம் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி அன்றிருந்தார் பேர் போன ஒரு லோயர். அவர் தான் அப்துல் காதர் என்று சொல்லக்கூடியவர். என்ன செய்தார் அவர்? அங்கே நீதிமன்றத்துக்கு ஒரு தடவை தொப்பியுடன் செல்கிறார். துருக்கி தொப்பியுடன் செல்ல முடியாது, பிரச்சனைப்படுகிறது. அங்கே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதில் வெற்றி பெறுகிறார். அதன் நிமித்தமாக இலங்கையில் துருக்கி தொப்பி என்ன, இஸ்லாமிய சின்னமான இதே தொப்பி அணியலாம். இதே தொப்பி அணிந்து கொண்டு எங்கு செல்ல வேண்டுமோ, அது பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், பாடசாலையாகட்டும், வைத்திய சாலையாகட்டும், அது எங்கே சென்றாலும், விமான நிலையமாகட்டும், எங்கே சென்றாலும் இஸ்லாமிய சின்னத்துடன் செல்வதற்கு முழுமையான அனுமதி அன்று பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்காக அவர்கள் செய்ய தியாகம் கொஞ்ச நெஞ்சமல்ல என்பதை இன்று நாளை நீங்களும் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஆக இந்த தினத்தன்று நாம் ஒரு சுதந்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சுதந்திரத்துக்காக வேண்டி உயிரை பலியாக்கியவர்கள், உயிரை அர்ப்பணம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற விஷயத்தை நாம் மேலும் விளங்க வேண்டும். அது இலங்கையாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இந்தியாவில் வரலாறு அறிந்தவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் உலமாக்கள் உட்பட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களின் உயிர்கள் அங்கே காவு கொள்ளப்பட்டதன் விளைவாக அங்கே சுதந்திரம் நிலவியது என்று சொன்னால் அதே நிகழ்வுதான் இலங்கையுடன் சேர்த்து நாம் பொருத்தி பார்க்கிறோம். இலங்கையிலும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் அங்கே குரல் எழுப்பினார்கள், உயிரை தியாகம் செய்தார்கள். அதன் நிமித்தமாக இலங்கையில் சுதந்திரம் என்ற வரலாறு எமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அருமையான இஸ்லாமிய நிஜங்களே, நாம் இன்று இந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு வித்தியாசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வின் அருளால் முறையாக வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய சதிகள் இருக்கின்றன, திட்டங்கள் இருக்கின்றன. அது இந்த ஆண்டல்ல, இந்த நாட்டு மாத்திரமல்ல, உலகத்திலேயே அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்ற காரணத்தினால் உலகளாவிய ரீதியில் இஸ்லாத்துக்கு எதிரான கல்லடிகள் சொல்லடிகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன, வந்தே தீரும். ஆனால் இது போன்ற நாட்டில் வசிக்கக்கூடிய நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? இது போன்ற தருணங்களில் குறிப்பாக சுதந்திர தினமாக இருந்தால் அன்றைய தினம் அவர்களுக்குரிய சுதந்திர தினம் அல்ல. இலங்கை வரலாறு இன்று வரைக்கும் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. கூறுவதாக இருந்தால் மிக அண்மையில் நிறைவு பெற்ற 30 வருடகால அந்த போருடைய முற்றுப்புள்ளிக்கு பின்னணியில் இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். அதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் எமது இந்த திருநாட்டில் வாழக்கூடிய இந்த ஜனாதிபதி அங்கு ஜெனீவாவில் குத்தவாளி கூண்டில் தள்ளப்படப் போகிறார் என்ற அன்றைய தினத்தன்று இலங்கை வாழ் முஸ்லீம்கள் நாடலாதி ரீதியில் பள்ளி வாயலில் துவா பிரார்த்தனை ஈடுபட்டார்கள். அது மாத்திரமல்ல, அங்கு ஜெனீவா கூட்டம் வரைக்கும் இங்கிருந்து சென்று இஸ்லாமிய சார்பாக இரு தவிர சென்று அங்கே குரல் எழுப்பினார் என்று சொன்னால் இலங்கை வாழ் முஸ்லீம்கள் இன்று வரைக்கும் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் எமது சமூகம் விளங்கி அதற்கொத்த முறையை நான் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே வரக்கூடிய இந்த சுதந்திர தினத்தில் நாம் முத்து முழுதாக அதில் கலந்து கொள்ள வேண்டும். அவர்கள் விரும்புவதை போன்று கொடியை ஏற்ற வேண்டுமா? ஏற்ற வேண்டும். அவர்களுடன் சேர்ந்து வீதியில் ஒன்றாக செல்ல வேண்டுமா? நாம் செல்வோம். எமது தலைநகர் லாகூர் இல்ல, எமது தலைநகர் கோயம்புத்தூர் இல்ல, எமது தலைநகர் இஸ்லாமாபாத் அல்ல, எமது தலைநகர் இந்த கொழும்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பிறந்தது இந்த இலங்கையில், இலங்கை வாழ் மக்களுடன் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஆக இலங்கை மக்களுடன் வாழும் பொழுது அவர்களுடைய உணர்வுக்கு பாதகம் ஏற்படும் முறையில் நடந்து கொள்ளக் கூடாது. குறிப்பாக சில பொழுது அந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாட்டு ஆரம்பித்தாலே ஒரு விதமான நிலை ஏற்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களுடைய நிலை என்ன? சிலர்கள் பாகிஸ்தானுக்கு, இன்னும் சிலர்கள் ஒவ்வொரு முறையும் அவருடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருப்பார்கள். அருமையான இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் இந்த நாட்டில் வசிக்கிறோம் என்று சொன்னால் என்ன முறை அறிந்து கொள்ள வேண்டும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கிருக்கிறது, ஹுப்புல் வதன் மினல் ஈமான், பிறந்த ஊரை நேசிப்பது ஈமானுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. நாம் இந்த ஊரை நேசிக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஊருக்காக நாம் இருக்கிறோம் என்றால், இவ்வளவு தியாகத்தை இந்த ஊருக்காக செய்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் இந்த ஊரை நாம் நேசிக்க வேண்டும். இந்த ஊரை, இந்த நாட்டை நேசிப்பதுடைய வெளிப்பாடு எம்மிடத்து இருந்து வெளிப்பட வேண்டும். எமது நடவடிக்கைகள் எல்லாம் எம்மையே அடையாளப்படுத்திவிடக் கூடாது. நாம் உங்களுடன் சேர்ந்தவர் அல்ல, நீங்கள் வேறு நாம் வேறு என்ற ஒரு பொழுதும் எமது நடவடிக்கை அங்கே அடையாளப்படுத்தக் கூடாது. ஏன் வாகனத்தை செல்கிறோம், அங்கே 100 பேர் சென்றால் இஸ்லாமியர்கள் ஒரு 5 பேராக இருப்பார்கள், 95 பேர் அவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆகவே ஊருக்கு செல்லுங்கள். ஒரு ஊருக்கு சென்றால் 80% அவர்கள் இருந்தால் எமது சகோதரர்கள் 20% இருப்பார்கள். ஒரு வைத்தியசாலைக்கு செல்லுங்கள், 80% அவர்கள் இருந்தால் 20% எமது சகோதரர் இருப்பார்கள். பாடசாலைக்கு செல்லுங்கள், 80% அவர்கள் 20% எமது சகோதரர் இருக்கிறார்கள். ஆகவே நாம் ஒரு சிலர்கள் சில நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது அதன் தாக்கம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். ஆகவே அதுபோன்ற நிகழ்விலிருந்து நாம் முற்றுமுழுதாக எம்மை பாதுகாத்துக் கொண்டு எம்மை பாதுகாப்பதன் ஊடாக இஸ்லாமிய நல்லெண்ணத்தை பிற மக்களிடத்தில் நாம் ஊட்ட வேண்டும். மேலும் கூறுவதாக இருந்தால், அருமையான இஸ்லாமிய நெஞ்சங்களே, இலங்கைக்கு இஸ்லாம் என்ற வரலாறுடைய தொடரை எடுத்துக் கொண்டால், இலங்கைக்கு இலங்கை மக்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அன்று ஒரு தாவத்துக்காக ஒரு கூட்டம் இங்கே வந்து முயன்ற வரலாறு இருக்கிறது. இன்று 35க்கும் மேற்பட்ட இனத்தத்தை கொண்ட எண்ணிக்கை கொண்டவர்களாக இஸ்லாமியர்களாக நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் யோசிப்போம், என்னை பார்த்து எத்தனை நபர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் ஈர்க்கப்படுகிறார்கள், என்னை பார்த்தால் இஸ்லாமிய என்று சொல்ற மாதிரி எத்திரவே இருந்து கொண்டிருக்கிறோம். எனது நடவடிக்கை கொடுக்கல் வாங்கலை பார்த்து இதுதான் அப்பா உண்மையான மார்க்கம் என்று விளங்குவதை போன்று எத்திரவே நடந்து கொண்டிருக்கிறோம். அருமையான இஸ்லாமிய இனங்களே, கொடுக்கல் வாங்கல் செயற்பாடுகள் அனைத்துமே எம்மை பார்த்து இதுதான் அப்பா இஸ்லாம் என்று உணர்ந்து வரக்கூடிய முறையில் எம்மை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் ஒரு சதக்காவுடைய விஷயத்தை இஸ்லாம் சொல்லி தருகிறது. சதக்கா தான தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால், தான தர்மம் செய்கிறோம், அந்த தான தர்மம் இருக்கிறது நாம் காதுகளுக்கு செய்வதற்கு முன் வர வேண்டும். ஜகாவை காபிர்களுக்கு கொடுக்க முடியாது, அதற்கு இஸ்லாமியர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். சதக்காவை பொறுத்தவரையில் தாராளமாக காபிர்களுக்கு நாம் வழங்கலாம். சதக்காவை பொறுத்தவரையில் தாராளமாக காபிர்களுக்கு வழங்கலாம். இன்று வெளியே சென்று பார்த்தால் விளங்கும், ஒரு காபிருக்கு ஒரு நேரம் உண்ணுவதற்கு உணவு இருக்காது. நாம் ஒரு பார்சல வாங்கி கொடுத்துட்டு போகிறோம். அருமையான இஸ்லாம் மனிதங்களே, அவர் வேலைகளா இருக்கிறார்கள். நான் ஒரு 50 ரூபாயை ஒரு 100 ரூபாயை சதக்காவாக செய்ய தோங்கினால் இலங்கையில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒரு வாரத்துக்கு நான் ஒரே ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு வாரமும் 100 ரூபாய் கொடுப்பேன், 50 ரூபாயை கொடுப்பேன் என்று நான் கொடுக்க துவங்கினால் அருமையான இஸ்லாமியர்களே, ஒரு மாதத்துக்குள்ளால் இந்த நாட்டில் வாழக்கூடிய காதல்கள் எல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று விடுவார்கள். நாம் எத்தனை செய்து கொண்டிருக்கிறோம், காதலிடம் தொழில் வாங்கினால் உரிய நேரத்தில் தொழிலுக்குரிய சம்பளத்தையாவது கொடுக்கிறோமா? 1500 ரூபாய்க்கு தொழிலை வாங்கிவிட்டு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள், 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஏன் நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீர்கள்? இல்ல 500 ரூபாய் பிடிச்சாத்தான் நாளைக்கு வருவான்னு சொல்கிறார்கள். அருமையான இஸ்லாம் இருந்தங்களே, 500 ரூபாய் பிடித்தால் நாளைக்கு அவன் மனிதனாக வரமாட்டான், ஒரு மிருகமாகத்தான் அங்கே வருவான். இஸ்லாம் காட்டவில்லையே, இஸ்லாம் சொல்கிறது வேலை வாங்கினால் வேர்வை, வேலை வாங்கினீர்கள் அந்த தொழிலாளியின் வேர்வை சிந்துவதற்கு முன்னால் நீங்கள் கொடுக்க வேண்டிய கொடுத்து விடுங்கள். நிரப்பமாக நான் கொடுக்க வேண்டும். அந்த தொழிலாளி அங்கே வேலை செய்து செல்லும் பொழுது இவன் வேலை செஞ்சன் இவன் ஒரு 1500 ரூபாய் தருவாண்டு வந்தன் 1000 ரூபாய் தந்து திறக்கிறானே என்று சபித்து விட்டு சென்றால் அந்த சாப கேடு அவன் பக்கம் நியாயம் இருந்தால் சில பொழுது கவுலாகி விடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அருமையான இஸ்லாம் அறிஞர்களே, நாம் அஹ்லாக்கை காட்டுவோம், பண்பை காட்டுவோம். குறிப்பாக இந்த தானம் தர்மம் இருக்கிறது, கொடுக்க வாங்க இருக்கிறது, எமது சகோதரருக்கு நாம் பொருள் விற்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், மாற்று மோட்டார் வந்தால் ஒரு 5 ரூபாய் குறைத்து விற்போமே, என்ன குறைய போகிறது? நான் அடைகிறவன் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவான். இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படாவிட்டாலும் கூட, இஸ்லாமியராக மாறாவிட்டாலும் கூட, அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அந்தஸ்துக்கு வராவிட்டாலும் கூட, அபு ஜஹ்லா மாறாம இருப்பான், இஸ்லாமிய எதிராக மாறாம இருப்பானே. இஸ்லாமிய நிஞ்சங்களே, சதக்கா என்பது வியப்பேதான அமலா என்று நாம் அதிகமாக காதலுக்கு தான தர்மம் செய்வோம், நல்ல முறையில் பேசுவோம், நல்ல நாம் உறவுகளை வளர்த்துக் கொள்வோம், சீராக சிறப்பு அறிந்து கொள்வோம். சிறப்பொழுது அவர்களினால் மனக்கசப்பான நிகழ்வு ஏற்படலாம், ஆனால் அதன் பின்னணியை நாம் தேடிக்கொண்டு சென்றால் அது ஒரு விதமான ஒரு சிலர்களுடைய முயற்சியாக இருந்திருக்கிறது. அந்த முயற்சி நான் ஏற்கனவே சொல்லப்பட்டதை போன்று நாடுலாவிய ரீதியில் உள்ள முயற்சி அல்ல. ஒரு சிலர்கள் இஸ்லாத்தின் மீது பேறு பூசுவதற்காக என்று செய்யக்கூடிய முயற்சி இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிலர்கள் இஸ்லாமியை தூண்டிவிட்டு அரசியல் லாபத்தை தேடக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல அமைப்பு இருக்கும் பொழுது இன்று வரைக்கும் அல்லாஹ்வின் அருளால் இஸ்லாமியர்கள் நிதானமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதே நிதானம் குறிப்பாக இந்த 4ஆம் தேதி அன்று தேவைப்படுகிறது. அதற்கு பிறகும் நாம் தொடர்ந்தும் இதே முறை கடைபிடித்தால் பொறுமைக்கு வெற்றி உண்டு என்ற அல்லாஹ்வுடைய சுபசோகனம் எமக்கு இருந்திருக்கிறது. ஆகவே வல்ல அல்லாஹ் தஆலா நம்மை அவனுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் நாம் தெரிந்து செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரியாம செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமானம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, இஸ்லாமிய இளைஞர்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய யுவதிகளை பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக, இஸ்லாம் மசூதிகளை பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய வியாபார ஸ்தலங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் திட்டம் திட்டுகிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடுவாயாக, நேரான பாதையை கொடுத்து விடுவாயாக, சத்தியத்தை உணர்த்தி விடுவாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு எதிராக செயற்படக்கூடியவர்களுக்கு உனது இல்மில் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் அவர்களை நாசமாக்கி விடுவாயாக, அவர்கள் திட்டங்களை எல்லாம் தடுபடியாக்கி விடுவாயாக, அவன் வரலாற்றை எல்லாம் பரித்திரிய சத்திரமாக மாற்றி விடுவாயாக. இஸ்லாமியர்களை கௌரவமாக வாழ்ந்து கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மாற்றக்கூடிய அருள் பாக்கியத்தை தருவாயாக. இறுதி தருணத்தில் யா அல்லாஹ் புனிதமான கலிமாவுடன் வாழக்கூடிய அருள் பாக்கியத்தை நமக்கு தந்துடுவாயாக.
For more lectures, visit slhub.com.